நாம் திருமூலரின் திருமந்திரத்தை திரு எம் ஏ ஹுசைன் அவர்கள் வாய்மொழியாக கேட்டு மகிழ்வோம். அதைத் தொடர்ந்து சில திரை இசை பாடல்களையும் கேட்போம். இன்று நாம் கேட்பது அவரது பேச்சின் முதல் பகுதி.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி குருதெய்வ அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் எறும்பு கடை யானை முதல் எண்ணற்ற கோடி ஜீவன்களுக்கும் நாதனாகிய எப்பொருளுக்கும் ஒப்புவமை இல்லாத ஏக பரம்பொருளான எல்லாம் உள்ள இறைவனை அகத்தியை நினைந்து தொடக்குகின்றேன். எனக்கு இந்த ஜோதிடம், இந்த ஜாதகம், அது தொடர்பான கணிதங்கள் அனைத்திலும் மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு நம்பிக்கை உண்டு. என் பகுதியில் வாழக்கூடியவர்கள் எந்த காரியமாக இருந்தாலும் என்னிடத்தில்தான் நாள் குறித்து எடுத்து செல்வார்கள். ஆனால் நான் அதையெல்லாம் கடைபிடிப்பேனா என்றால் இல்லை. காரணம் என்னவென்றால், ஞான சம்பந்தர் சொல்லேர் உழவர்களோடு சொற்போர் இடுவதற்கு கிளம்பும் பொழுது அப்பர் சுவாமிகள் சொன்னார்கள், குழந்தை நீ வயசில் சிறியவன், எதிரிகள் ரொம்ப பலசாலிகள், ஆட்சி அதிகாரம் அத்தனை அவங்ககிட்ட இருக்கு, வயதில் மூத்தவர்கள், இன்றைய நாளும் கோலும் சரியில்லை, நான் கொஞ்சம் மூத்தவன் சொல்றேன், கொஞ்சம் யோசிச்சு பிறகு செல்லலாம். அதுக்குதான் அவர் சொன்னார், நாள் என் செய்யும், கோல் என் செய்யும், கொடும் கூற்றுதான் என் செய்யும். ஏன் அதெல்லாம் என்ன செய்யும், கூத்தன் என்னோடு இருக்கையில் பரம்பொருளே எங்கிட்ட இருக்கு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பரிவாரங்கள்ல என்ன என்ன செய்யும், அதுக்கு பேரு தான் நம்பிக்கை. நம்பிக்கைன்னு சொன்னா நான் பட்டம் போட்டுட்டு இருக்கிறேன்னு இது நம்பிக்கை இல்லை, இடத்துக்கு தகுந்த மாதிரி இது ஒரு வேடம், அவ்வளவுதான். எங்க போனாலும் இந்த உண்மையில இருந்து நான் மாறுறதில்லை. இங்க இது தேவை. இங்க வரும்போது அந்த ஐயா சொன்னாங்க, பாருங்க பாருங்க, நம்ம கூட விபதி போட்டல, அவர் எவ்வளவு பெரிய பட்டம் போட்டிருக்காரு, எப்படி படுக்க போட்டா பட்ட நிக்க வச்ச நாம் அவ்வளவுதான். நான் ஒரு 100 விழுக்காடு நாத்திகனாக இருந்தவன், இறை நம்பிக்கை அற்றவன். திருவான்மையூரில் இருக்கக்கூடிய அந்த மருந்தீஸ்வரர் ஆலயத்துக்குள்ளார போயிட்டு உண்டியல உடைச்சு திருடுறவன். ஏன் கேட்டா அது திருடுறது நோக்கம் அல்ல, உன் சாமிக்கு சக்தி கிடையாது, எனக்கு தான் சக்தி. அங்க உள்ள ராஜநாகத்துக்கு சக்தி இருந்தா என்ன தீண்ட சொல்லு, நான் வெளியில வரும்போது அது குடலுக்கு குளிச்சு மாலை போட்டுட்டு வருவேன். இப்படியெல்லாம் ரொம்ப நல்ல வார்த்தைகள் பேசினவன். அப்ப அர்ச்சகர் நட சாத்திட்டு போறதுக்கு முன்னாடி நான் உள்ளுக்கு போய் ஒளிஞ்சுப்பேன். அவர் போன பிறகு இந்த நொச்சி குச்சி இருக்கு பாருங்க, எங்க ஊர்லாம் நொச்சி நிறைய, அதுல வேப்பம் பிசினை எடுத்து முனையில தொட்டு அந்த உண்டியலுக்குள்ள விட்டு அதை அப்படியே ஒட்டி மேலே எடுத்து இன்னொரு குச்சியால வெளியே எடுத்து துட்டு அடிச்சிருவேன். இதெல்லாம் நாங்க கண்டுபிடிச்ச டெக்னிக். இதுக்கெல்லாம் அதில் துட்டெல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு வந்து வெளியில் எல்லாருக்கும் பங்கு போட்டு எல்லாம் வாங்கி சாப்பிட்ருவோம். அவ்வளோதான். நோக்கம் திருடுறது அல்ல, தெய்வம் கிடையாது, நீங்கள் சொல்றதெல்லாம் ஏற்றுக்க முடியும். எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு மௌலவி, அவங்க வந்துட்டு இஸ்லாமிய மார்க்க அறிஞர் ஆலிம், அவங்க அரபி மொழியில் இருக்கக்கூடிய குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் விளக்கம் சொல்லக்கூடியவங்க. மூன்று பள்ளிவாசல்களை நிறுவி அதில் முதல் இமாமாக இருந்து ஒரு மாதம் வரை இருந்து விட்டு இனிமே சம்பளத்துக்கு யாரையும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க. அவங்கள பார்த்துட்டு நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, ஏன்பா நாங்க திருநெல்வேலிக்காரங்க, ஏப்பா நல்ல தமிழனுக்கு பிறந்திருக்கிறீங்க, எவன கிறுக்கு பயலுங்க குறுக்கழுத்து கத்து கொடுத்துருக்கேன் அதை போய் படிக்கிறீங்க அப்படிம்ப. ஏன்னா அரபி வந்துட்டு இப்படி எழுதணும், அதை நான் சொல்லுவேன், எவன கிறுக்கு பயலுங்க குறுக்கழுத்து கத்து கொடுத்துருக்கேன் அதை போய் படிக்கிறீங்களப்பா, அதை அப்ப வச்சுக்குவாங்க. வேற எதுனா நான் ஒரு தப்பு பண்ணுவோம் பாருங்க, அப்ப இதை சொல்லி அடிப்பாங்க. அப்படியெல்லாம் நான் இருந்தவன். 1900 அருமையான ஒரு ஆண்டு 1900, இப்போ 20 வந்துட்டதுனால 2000 வந்துருச்சு. 1920 மார்ச் மாதம் 20 நாள் திங்கக்கிழமை, எனக்கு திங்கக்கிழமை ரொம்ப தொடர்பு, சந்திரனுக்குரியது அல்லவா, திங்கக்கிழமை பகல் 11:30 வரையிலும் நான் நாத்திகன். 1920 ஆண்டு மார்ச் திங்கள் 20 நாள் திங்கக்கிழமை பகல் 11:30 வரை நான் இறை நம்பிக்கை அற்றவன். 2020 இல்ல, அப்ப நான் எதுவும் தப்பா சொல்றேன். ஆமா ஆமா, அது வரைக்கும் என்ன பண்றதுக்கு, நேத்து பண்ணதான் இன்னைக்கு, இன்னைக்கு பண்ணதான் நாளைக்கும், அந்த தேதி ஏதோ நான் தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கேன். வருஷம் வருஷம் மட்டும் தப்பா சொல்றேன், அந்த அளவுக்கு போயிருச்சு போட்டோம். அப்ப நான் எப்படி மாறணும்னு சொன்னா, எங்க அப்பாவுடைய குருநாதர் அவங்க ஒரு பெரிய சூஃபி ஞானி, நான் எங்க தாம்பரத்துல ரொம்ப நல்லவன், நல்ல விவாதம் பண்ணுவோம், விவாதம் பண்ணு எனக்கு எதிரில இருந்து விவாதம் பண்றவங்க ஒரு சின்ன கெட்ட வார்த்தை வல்கர் வேர்டு ஒன்னு பயன்படுத்தினா கூட எனக்கு பேச தெரியாது. எனக்கு உடனே சட்டையை தூக்கிட்டு ஆயுதத்தை எடுப்பேன், அங்க என்ன நடக்கும்னே தெரியாது, அவ்வளோ நல்லவன். அங்க என்னடா மார்க்கெட்ல ஒரே அடி தடின்னு கிட்டா அந்த வைத்தியர் புள்ளங்க, அவன் சோரி நாயிடா அவங்ககிட்ட போகாதீங்கடா, எப்படி உன்னையும் சேர்த்து அடிப்பான்டா, யார போலீஸையும் சேர்த்து அடிப்பான், அங்க போகாது, அவ்வளவு நல்லவன் அவன் தான். இன்னைக்கு அமெரிக்காவில இருந்து கூப்பிடுறாங்க, எப்படிங்க திறமான புலமையினில் அது பிற நாட்டவர் மதிக்க வேண்டும், அங்கே இருந்து கூப்பிடுறாங்க, டேட் பிக்ஸ் பண்றாங்க, நானும் பாக்குறேன், அம்மா நான் இருக்கேன், நான் வந்துடுவேன், உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும் நீங்க ஒண்ணுமே செய்யக்கூடாது, ஆகிற வேண்டிய வேலையை பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வந்துடுறேன், வந்தேன், இந்த பானலிங்க எல்லாத்தையும் கொண்டு போகணும், நாங்க ஏத்துங்க வண்டியில காலியா தான், கொண்டு போய் சென்னையில சேர்த்தோம், இடம் தெரிஞ்சாச்சு, அதனாலதான் இன்னைக்கு ஓரளவுக்கு நாங்க அதிக கஷ்டப்படாம வந்துட்டோம். அந்த நாள் நான் செய்யற குசும்புத்தனத்தெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த எங்க அப்பாவுடைய குருநாதர், அவருக்கு வந்துட்டு அப்போ 135 வயது அந்த நேரத்துல, 110 வயசுல அப்பாவை விட்டு போனவங்க 25 ஆண்டுகளுக்கு பிறகு வர்றாங்க தாம்பரத்துல இருக்கிறச்ச. அப்போ அவங்க என்னுடைய இதெல்லாம் பார்த்துட்டு அப்பா கிட்ட கேக்குறாங்க, இவன் என்ன இப்படி பண்றான், அப்போ அப்பா என்னை பத்தி எல்லா குறைகளையும் சொல்றாங்க. சரி, அவன் வந்துட்டு எனக்கு பீடி சிகரெட் பழக்கம் குடிப்பழக்கம் இது எதுவுமே எனக்கு கிடையாது, வெட்டுக்குத்து பழக்கம் மட்டும்தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்று. ஏன்னா நான் சின்ன வயசு 13 வயசுலயே ஒத்தை கொள்ள துப்பாக்கிகளை சுட்டு பயிற்சி பெற்றவன், இன்னைக்கு பயங்கரவாதிகள் தேவைப்பட்டுச்சுன்னா என்னை பயன்படுத்தினாங்கன்னாக்க நிறைய வேலையெல்லாம் பண்ணுவேன். அதை இறைவன் பார்த்தான், இவனை இதோட அடக்கி வைக்கணும்னு சொல்லி வாழை அறுத்துப்பட்டு அந்த டாபர் மேனுக்கு அறுத்துருவோம் நாங்க, அந்த மாதிரி டாபர் மேன் மாதிரி என்னை அறுத்த அன்னைக்கு ஒழுங்குபடுத்தி. அவர் தான் என்ன பண்ணார், ஓ இவன் அப்பா சொல்றாங்க இவன் எதுக்கும் அடங்க மாட்டான், எவ்வளவு அடிச்சாலும் அவன் திருந்த மாட்டான், இந்த தமிழ் வாத்தியம் அப்பா சொன்ன சொல்லு, இந்த தமிழ் வாத்தியம் வந்தா மாட்டான், அவன் பின்னால குட்டி போட்ட பூனை மாறி போவான். எனக்கு தமிழாசிரியர் எதை சொன்னாலும் அதுதான் எனக்கு வேத வாக்கு, வேற அவர் என்ன சொன்னாலும் செய்வேன். 1965 எங்க ஐயா முத்தமிழ் காவலர் கியாப்பை விஸ்வநாதன் அவர்களுடைய தலைமையில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும் பொழுது தாம்பரத்துல திருவான்மையூர்ல அந்த கூட்டத்துல நானும் ஒருவன், எனக்கு தமிழாசிரியர் கொடுத்த பணி என்ன தெரியுங்களா, போலீஸ்காரங்களுடைய லோரியில பெட்ரோல் ஊத்தி கொளுத்துற நல்ல வேலை எனக்கு கொடுத்தேன், இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்ணு விடல், அப்படி கொடுத்தாங்க எனக்கு. அப்ப என்ன தெரிஞ்சுதான் அவர் கொடுத்தாரு, அப்பதான் அந்த ஆரிய பவன்ல சாப்பிட்டு இருந்த போலீஸ்காரங்க கிட்ட சொல்லி அவங்க என்ன வந்து அடிச்சு திருக்குளத்துல எகிரி குதிச்சு நீலங்கரைக்கு ஓடினவன். நான் எதுக்கு சொல்ல வரேன் கேட்டீங்கன்னா, அப்ப தமிழாசிரியர் எதாச்சுனாலும் செய்வேன், தமிழ் மட்டும்தான், வேற்று மொழி எதையும் நான் ஏத்துக்கிட்டது இல்லை. எல்லாம் அந்த பைத்தியக்காரன் கருணாநிதி பேச்ச கேட்டு நாங்களாம் கெட்டு குட்டி செவரா போனவங்க. அவரை சேர்ந்தவங்க எவ்வளவு பேர் இருந்தாலும் பரவாயில்ல, என்னை விட அவரோட பழகினவங்க இருந்திருக்க முடியாது. என்ன நான் அவ்வளவு நெருங்கினவன், அவ்வளவு எனக்கு நிறைய அயோக்கியத்தனம் தெரியும். அயோக்கியத்தனம் கத்துக்கணும்னா எங்கிட்ட வந்து கத்துக்கலாம். அவ்வளவு பாண்டித்யம் பெற்றவன். அதிலிருந்து மாத்துறதுக்கு தான் எனக்கு 19 வயசு முடிச்சு 26 வயசு நான் மாத்திரம் ஆகிறேன். அவர் தான் என்ன சொல்றாரு, காலையில எங்க அப்பாவுடைய குருநாதர் சொல்றாரு, நான் குளிக்கணும், நான் கேணி இல்ல உட்கார்ந்துக்கிடுறேன், எனக்கு கொஞ்சம் வாளியில தண்ணி கோரி ஊத்த முடியுமான்னு கேட்டாரு. ஊத்துவனே, நான் ஊத்துறேன். அவர் போய் உட்காந்துக்கிட்டாரு. கேணியில தண்ணி கோரி ஊத்துறாங்க, பெரிய வாளிங்க, மூச்சு வாங்கிடுங்க. இன்னைக்கு எல்லாம் யாரு கேணியில தண்ணி வாரி கோரிக்கிட்டு இருக்கா? 64 வாளி தண்ணி ஊத்திட்டேன் ஐயா, இந்த மனுஷன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு. அப்ப நினைச்சேன் பெருசு என்னமோ முடிவு பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்கு, நம்ம இன்னைக்கு தொலைஞ்சோம், இன்னைக்கு வெளியில எங்கேயும் போக முடியாது, நம்ம ஒத்துக்கிட்டோம் இல்லையா, நம்ம இறைச்சி ஊத்திதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இறக்கிறேன். அவரு உடனே எந்திரிச்சிட்டாரு. அது என்னமோ சொல்லுவாங்களே இந்த நம்ம மனச தெரிஞ்சுக்கிற ஆற்றல், ஏய் போதும்பா போதும்பா நில்லு அப்படின்ட்டாரு. நிறுத்திட்டேன். அவரு தோட்டினாரு, வந்து பெஞ்சில் உட்காந்துக்கிட்டாரு. அம்மா இவ்வளவு பேர் குவளையில டீ கொடுத்தாங்க, அதை குடிச்சாரு. தப்புச்சம்மடான்னு நான் நினைச்சா, ஏய் படிக்க ஒரு நூல் வேணும் அப்படின்னு, சரி படிக்க தானே அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் வேணும்னு அவர் ஒரு கொம்பு எடுத்து எங்க அலமாரி கண்ணாடி அலமாரில காட்டி சுட்டி காட்டி ஒரு நூல் எடுத்துட்டு சொன்னார். நான் கொண்டு வந்து கொடுத்தேன். அதுக்குள்ள ஒரு குச்சியை சொருவினாரு. என்ன ஏதுன்னு பாக்கல, ஒரு குச்சியை சொருகிட்டு ஏல அந்த பாட்டை படி அப்படின்னு. ஆஹா, படிக்கன்னு கேட்டு ஒரு இவர் படிப்பாருன்னு பார்த்தோம், நம்மளையிலேடா படிக்க வச்சுட்டார், யோசிக்காம போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்ல படிச்ச. ஐயா அந்த பாட்டை படிச்சா எனக்கு முறுக்கிட்டு வருது, என்னது கோபம். அந்த பாட்டு நேரடியா என்ன தாக்குது, என்னதான் தாக்குது அந்த பாட்டு. அது என்ன பாட்டுன்னு சொன்னா, துன்னன கொடியோர் பிற உயிர் கொள்ள தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன், கண்ணினால் ஐயகோ பிற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பதைத்தேன், மண்ணினில் வலையும் தூண்டிலும் கன்னி வகைகளும் கண்ட போதெல்லாம் எண்ணி என்னுளம் நடுங்கிய நடுக்கம் எந்த நின் திருவுளம் அறியும். அருமையான பாடு. துணிந்து கொடியவர்கள் பிற உயிர்களை கொல்ல தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன், எடுத்ததும் எனக்கு நெத்தி அடி. என்ன இதை பண்றவன் நான் தான். நான் வந்துட்டு 6 வகையான தூண்டில்கள் போட்டு மீன் பிடிப்பேன். கண்டைக்கு ஒண்ணு, கெளுத்திக்கு ஒண்ணு, குறவைக்கு ஒண்ணு, விராலுக்கு ஒண்ணு, விலாங்குக்கு ஒண்ணு, கடல் மீன்களுக்கு ஒண்ணு சொல்லி 6 வகையான தூண்டில்களை போட்டு மீன் பிடிக்கக்கூடியவன். வயல் நண்டு, வேலி நண்டு, குளத்து நண்டு, ஆத்து நண்டு, சுக்கான் நண்டு, கடல் நண்டுன்னு சொல்லி விதவிதமான நண்டுகளை பிடித்து கொண்டு வந்து உண்ணக்கூடியவன். உடம்பு பிடிப்பேன். சின்ன வலை, பெரிய வலை, வீச்சு வலை, கன்னி வலை, எல்லா வலைகளையும் போட்டு நான் மீன் பிடிப்பேன். அவர் அதைத்தான் சொல்றாரு, மண்ணினில் வலையும் வலை தோண்டி வாழ்றது, மண்ணினில் வலையும் தூண்டியலும் கன்னி வகைகளும், கன்னி வகைனா நூல்ல பின்றது, வலை பின்றது, கன்னி வகைகளும் கண்ட போதெல்லாம் எண்ணி என்னுளம் நடுங்கிய நடுக்கம் எந்த நின், அதெல்லாம் நினைச்சு நடுங்கினது இருக்கே அது என் தந்தையே உனக்கு தான் தெரியும்ன்றார். இதெல்லாம் யார பார்த்து சொல்றாருன்னா, இத்தனை செய்யறது யாரு, நான் தான். அப்போ ஒரு 19 நூற்றாண்டிலேயே அவர் பாடல் எழுதுற காலத்திலேயே என்ன பத்தி அவரு தெரிஞ்சு இப்படி ஒரு கிறுக்கம் வருவான், அவனை ஒரு காலத்துக்கு ஓட விட்டுட்டு ஒரு நாளைக்கு வாழை நறுக்கி கொண்டு வந்து உட்கார வச்சால் கொஞ்சம் பயன்படுவான் அப்படின்னு அவர் அன்னைக்கே நினைச்சு இந்த பாட்டை எழுதியிருக்கிறாரு. ஐயா எனக்கு கோபம் வந்து எங்க அப்பா கிட்ட போய் கேட்டேன், எப்பா இந்த அவன் இவன் சொல்றேன், இந்த ஆளு நம்மளை திட்டுறான்பா அப்படிங்கிறேன். என்னல இந்த பாட்டுலதான்பா, ஏல அந்த பாட்டை படி, நான் இந்த பாட்டை படிச்சேன், ஏல அவர் சரியா தமிழ சொல்லிருக்காரு, நான் அவன் வேங்கிறேன், அவங்க சரியா தமிழே சொல்லிருக்காரு. இதுக்கு மேல நான் அவன் அந்த விகுதி போட்டு நான் பேசுன என்ன கொன்னே போட்டுருவாங்க. எங்க ஊர்ல கோழி வளருவான்னு ஒன்று திருநெல்வேலி, அதை வச்சு வெட்டிடுவாங்க. அவங்க ஈது இறக்கமே காட்ட மாட்டாங்க, சரியா நடக்கணும் அப்படி உள்ளவங்க. ஒரு பாருக்க சோறு கீழே ஒளிஞ்சுனா நொட்டுன்னு உழம் பின்னாடி, நாங்க யார் அடிச்சான்னு பார்க்க மாட்டோம், கீழே பார்ப்போம், ஏன்னா நம்ம தப்பு பண்ணிருக்கோம், அதுதான் உளுந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்டவங்க அப்பா. அப்படி இருந்து அவங்க பாத்துட்டு சரியா தாமலே சொன்னாரு, அப்பா அவரு தரியா சொல்றாருங்கிறீங்க. நேத்து சாயந்தரம் தாம்பரம் மார்க்கெட்ல ராஜி கடையில இருந்து நம்ம வஞ்சர மீன் வாங்கி சாப்பிட்டு இருக்கோமாப்பா, நமக்கு நீங்க இதெல்லாம் சொன்னது இல்லையே, ஏல நம்ம வழி வழியா வந்துட்டோம்டா. ஏப்பா வழி வழியா வந்தவனு தான் சொல்றாரு அவரு. அதுக்கு அப்பா சொன்னாங்க, ஏல நீனா யோக்கியனா, கேள்வி கேட்கறது உனக்கு தகுதி இருக்குதா, நீ இப்ப கேப்பா, அடுத்து குழுவம் வீட்டுல போய் அவன் என்ன கொடுக்கறான்னு அதை திம்பா. குழுவன பாம்பு பிடிக்கிறவங்க, அவங்க மகன் எனக்கு நண்பன், அவங்க எதை சமைச்சு கொடுத்தாலும் நான் திம்பேன். எனக்கெல்லாம் அந்த ஹலால் ஹராம், நீ அறுத்ததும் உயிர் போயிருது இல்ல, எப்படியானாலும் அது போனம் தானே, அது எப்படி தின்னா என்ன, அது எதை தின்னா என்ன, இதெல்லாம் எனக்கு அது தெரிஞ்சா அப்பா என்ன அடிப்பாங்க. ஏன்னா இஸ்லாத்தினுடைய இதுல இருந்து மாறவே கூடாது. அது முழுக்க மாறுறதுக்குன்னு என்ன இறைவன் அவருக்கு பிறகு வச்சான். இப்படி எல்லாம் இருந்த நேரத்துல தான் என்ன நீ கேள்வி கேட்க தகுதி இல்லாதன்ற சொல்லு என்னால தாங்க முடியலையா. நான் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துல இப்பவும் நீங்க ரெக்கார்டு எடுத்து பாக்கலாம், 5 ஆண்டுகள் அத்லட்டிக்ல நான் தான் சாம்பியன். நான் வந்து நிக்கிறேன்னாலுமே வந்துச்சு சனியே, எவனுக்கும் கிடைக்காது, எனக்கு தான் கிடைக்கும். ஏன்னா விடவே மாட்டேன், எனக்குன்னு ஒரு பாணி அப்படிதான் வச்சிருப்பேன், அதன்படி போவேன், எனக்கு வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்டவனை பார்த்துட்டு நீ தகுதி இல்லாதவன், நாங்க நான் ஒரு வகுப்புல கூட செகண்ட் ரேங்க் கூட வாங்கினது இல்லையா, எனக்கு ஈக்குவலா யாராவது ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினாங்கன்னா கூட்டிட்டு போய் வச்சு மாத்துவேன். அடுத்த வாட்டி நீ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தீனா அப்படின்னு சொல்லி அப்படியே மண்ணை வாரி மூக்குல கொட்டுவாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்ததுக்காக வேண்டி. அப்படிப்பட்டவன் நானு, என்ன பார்த்து தகுதி இல்லாதவன் சொன்னா எப்படி இருக்கும். அப்பதான் நினைக்கிறேன், எதை வச்சு அவங்க தகுதி இல்லைங்கிறாங்க. நான் பூனை திம்பேன், தவக்களை திம்பேன், வெள்ளை எலி திம்பேன், எல்லாம் எனக்கு எதுவுமே அத்துப்படி கிடையாது. அது இஸ்லாத்துல அது ஹராம், கூடாது. அது கூடாததை நான் பயன்படுத்துறதுனால நான் ஹராமி. நான் ஹைவான், ஹைவான் சொன்னா விலங்கு, காட்டு மிருகம் அப்படின்னு பேசுவாங்க. நீ ஹைவான், நீ வந்துட்டு ஹராமி, நீயா வந்துட்டு கேள்வி கேட்கிறா அப்படின்னாங்க. அப்ப தான் எனக்கு சுருக்குன்னு பட்டுச்சு. ஓஹோ, இந்த தகுதி இல்லாத காரணம் நம்ம சாப்பிடுறதுனா பாத்துருவோம். அப்ப பாருங்க, இறைவன் மிகப்பெரியவன் ஐயா. அந்த நொடியே நான் வந்துட்டு உணவு பழக்கத்தை மாத்திக்கிட்டேன், அப்பவே மாத்திக்கிட்டேன். அதுதான் அந்த ஆண்டு மாத்திக்கிட்டேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன செய்யறாங்க, இவங்களை ஒரு வழி ஆக்கிடணும் நான் சொல்லிட்டு நான் ஒரு வழி ஆயிட்டேன். எங்க அப்பா பார்த்தாங்க, இவன் திண்ணிப்பாய திருடி திம்பான், இவன் பொய் சொல்றான் சொல்லி கண்காணிகள் வச்சாங்கய்யா. என்ன என்ன வேணாலும் சொல்லலாம், அடிக்கலாம், பேசலாம், என்ன பொய்யனாக்க கூடாது இல்ல. கண்காணி வைக்கிறீங்கன்னா என்ன நீங்க நம்பலன்னு அர்த்தம். எனக்கு அதை தாங்கிக்கவே முடியல, அது என்ன இன்னும் உறுதி பண்ணுச்சு. இந்த கம்பத்தை நடும்போது பக்கத்துல கருங்கல்லாம் போட்டு நறுக்கும், நறுக்கி அப்படியே உறுதியாக்கின. அப்பா 15 நாள் பார்த்தாங்க, அந்த நாள் சிறந்த நாள். அப்பா பார்த்தாங்க, இந்த பய இனி மாற மாட்டான், நம்மளையும் விட்டு வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு இருந்த பாத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து நாவல் மரத்தடி எங்க வீட்டு வாசல்ல இருக்கும் அதுல போட்டு ஜிம்சு வச்சு இடிச்சு சாக்கு பைக்குள்ள போட்டு முத்துநாடார் கடையில கொண்டு போய் தாம்பரத்துல வித்து விட்டு புது பாத்திரம் எல்லாம் கொண்டு வந்து வீட்டுல இறக்குனாங்க. அன்னையில இருந்து எங்க வீடு சைவ வீடு. எங்க அப்பா மாறினாங்க, எல்லாருமே மாறணும். அன்னையில இருந்து எங்க வீட்டுக்குள்ள மீன், கோழி, ஆடு எதுவுமே வராது. இதுல எந்த நாள் சிறந்த நாள் சொல்றீங்க? நான் மாறினது சிறந்ததா? எங்க அப்பா மாறினதுதான் சிறந்தது. ஏன் கேட்டா நான் கோபத்துல ஆத்திரத்துல மாத்திக்கிட்டேன், ஆனா அவங்க அறிவு பூர்வமா மாத்திக்கிட்டாங்க, அதனால வந்த விளைவு. கடைசியில அன்னையில இருந்து மாறினதுதான் யா. எனக்கு வந்துட்டு இந்த ஒரு பாட்டு நம்மளை இப்படி பண்ணிருக்குதுன்னு சொன்னா என்ன திருத்த அடக்க வழிபடுத்த யாராலையும் முடியாது. அதுக்குள்ள சொல்லுவனா, இத போட்டு அமைக்க எல்லாம் நான் பார்த்தேன், இந்த ஒரு பாடலுக்கு இவ்வளவு பெரிய சக்தி இருக்குதுன்னா நம்ம இதுக்குள்ள போகணும் சொல்லிட்டு போனையா. இந்த புக்கை எடுத்துட்டு போயிட்டு வேப்ப மரத்துக்கு மேல போய் உட்காந்துக்கிட்டு படிப்பேன். நான் சிறப்பு தமிழ் படிச்சவன், அதனால எனக்கு கல்வெட்டு ஓலைச்சோடி எல்லாமே எனக்கு படிக்க தெரிஞ்சவன். நான் அதை எடுத்து முழு பொருளும் அகப்பொருள் முழுமையா நான் தெரிஞ்சுக்க கூடியவன். அதை படிக்க படிக்க நான் வெக்கப்பட்டிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு பாட்டும் என்ன செருப்பால அடிக்குது. அப்படி பாட்டு எப்படி எல்லாம் இருந்திருக்குது, நம்ம எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கேன். எங்க டீச்சரை நான் அடிச்சிருக்கேன், அவங்க அந்த பக்கம் போகும்போது ஒளிஞ்சு ஓடி போய்கிறேன். அப்பமெல்லாம் இப்படி போறவன், இதை பார்த்ததுல நான் நொடிஞ்சிட்டேன், சட்டையெல்லாம் இப்படி அப்படி எழுத்து விட்டுட்டு போவேன். எல்லாம் போச்சு, எல்லாத்திலும் ஒடுங்கிட்டேன். மனசு சரியில்லை, நடமாட முடியல, சாப்பிட பிடிக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சதெல்லாம் வந்து என்ன தாக்கோ தாக்குன்னு பேய் மாதிரி அலையுது என் பின்னாடி. அது அந்த பாடல் பாடியவர் வள்ளல் பெருமான், திருவருட் பிரகாச வள்ளலார். அவர் கொடுத்த திருவருட்பாவில இருந்து வந்த பாடல் தான் அந்த ஒரு பாடல். அந்த ஒரு பாடல் தான் என்ன மாத்தி அமைச்சது. பிறகு உள்ளுக்கு போக 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 பாத்தீங்கன்னா அது அப்படியே சுரங்கம். என்ன சுரங்கம்னா, வைரத்தை விட இன்னும் விலை மதிப்பில்லாதது வேற ஏதாவது இருக்குமையானால் அதை விட உயர்ந்த நிலையில் உள்ள சுரங்கம் அல்ல 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 கிடைக்குது. அப்பெல்லாம் எனக்கு யார் மேல கோபம் வந்துச்சு தெரியுங்களா? எங்க தமிழ் ஆசிரியர்கள் மேலையும், உரையாசிரியர்கள் மேலையும், வரலாற்று ஆசிரியர்கள் மேலையும் எனக்கு கோபம். இந்த பாவி பயலுங்க சரியா எழுதாம விளக்கத்தை சரியா கொடுக்காததுனால தானே இன்னைக்கு சமயங்கள் வந்திருக்கு. இல்லட்ட சமயங்கள் வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இன்னைக்கு அம்மாவும் அடிச்சுக்கிட்டு சாக வேண்டியது இல்லையே. இப்ப சிதம்பரத்துல ரெண்டு கோயில இடிக்க போனா நீங்க எல்லாம் ஒத்துழைங்க, நான் அந்த குரூப்ல இருக்கேன். என்னை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு அனுப்பிட்டேன். இப்ப அந்த குரூப்ல இருக்கிறோம். என்னை வச்சு கோர்ட்ல கேஸ் போடணுமா, நான் போட தயாரா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு பாருங்க, இதுக்கெல்லாம் காரணங்கள் இருக்கு. அப்பதான் வள்ளல் பெருமானை பத்தி நான் தெரிஞ்சுக்க முற்பட்டு அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் பொழுது, அவர் பள்ளிக்கூடத்துல போய் சேரும் பொழுது, உள்ளுக்கு பள்ளிக்கூடத்துக்குள்ள நுழையும் பொழுது உள்ளுக்கு இருந்து ஒரு பாட்டு வருது. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாம் அங்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு பாட்டு வருது. என்னையா உள்ளுக்கு வரும்போது வேண்டாம் வேண்டாம்ங்கிற மாதிரி பாட்டு வருது. இதெல்லாம் சாகும் கல்வி, எனக்கு வேண்டாம் இது, சாகா கல்வி அவனா சொல்லி கொடுத்தா அங்க கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டார். நீ படிச்சுதான்டா ஆகணும். வாத்தியார் வர சபாபதி ஆசிரியர், அண்ணன் பேர் ஒரு சபாபதி, ஒரு வாத்தியார் ஒரு சபாபதி. அவர் வந்து சொல்றாரு, ஏப்பா எதிர்மறையை எதிர்மறையா தான் சொல்ல முடியும், நேர்மறையை நேர்மறையா தான் சொல்ல முடியும். அதாவது நெகட்டிவா நெகட்டிவா தான் சொல்ல முடியும், பாசிட்டிவா பாசிட்டிவா தான் சொல்ல முடியும். அது எப்படி மாத்தி சொல்ல முடியும்? அப்பதான் முதலாக அவர் சின்ன பையன் பாடுகிறான், ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தன். என்ன மாதிரி பாருங்க, உத்தமர்தன் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாது இருக்க வேண்டும், பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும், மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும், மறுவு பெண்ணாசையை நான் மறக்கவே வேண்டும், உனை மறவாது இருக்க வேண்டும், மதி வேண்டும், நினது கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வை நான் வாழ வேண்டும். தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர், தருமமிகு சென்னையிலா, அதுலதான் நீ தண்ணி தர்மமா ஓடின் இருக்க. தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர், தலமோங்கு கந்த மேலே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணி பாடுறார். அப்ப பாருங்க, ஒருமையுடன் திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தன் உறவு வேண்டும், அது பாசிட்டிவ். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலந்துடக்கூடாது அப்படி சொல்லல, கலவாமை வேண்டும். நெகட்டிவே அவர் எவ்வளவு அருமையா பாசிட்டிவாக்கி அழகுபடுத்தி மென்மையாக மக்கள் கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா அப்ப எனக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அடிமையாயிட்டேன் அண்ணையில இருந்து. அவருடைய பாடலாம் பாத்துட்டு வரேன். அப்ப அவர் மேற்கு அப்புறம் உள்ளுக்கு நுழையறேன். உள்ளுக்கு நுழைஞ்சாதான் இந்த அவர் பார்த்த பள்ளிக்கூடமே போல, அரிசோடி படிக்கல, அவர் எழுதியிருக்கிறதெல்லாம் பார்த்தா அது பயங்கரமா இருக்கு, எவ்வளவு உயர்ந்ததா இருக்கு. இந்த ஞான சூன்யம் அப்ப கூட புத்தி போதா பாருங்க, இந்த ஞான சூன்யத்துக்கு எங்க இருந்துடா வந்துச்சு இந்த அறிவு, இந்த கேள்விதான் எனக்கு. அத நோண்டி நோண்டி பார்த்தா ஒரு இடத்துல பாடி இருக்கார் ஐயா, திருவளர் திரு அம்பலத்திலே அண்ணால் செப்பிய மெய்மொழி பொருளும், உருவல திரு மந்திர திருமுறையால் உணர்த்திய மெய்மொழி பொருளும், கருவளர் அடிய உளத்திலே நின்று காட்டிய மெய்மொழி பொருளும், மறிவி என் உளத்தே நம்பிரான் நிற்கும் வண்ணமும் திருவளம் அறியும். எப்படி பாருங்க, அது என்னதுரா திருவளர் திரு அம்பலத்திலே, அது நட சிதம்பரம் அனபாய சோழன் சேக்கலார் பெருமானிடத்தில் ஒரு உத்தரவு ஒரு பணிக்கிறார் வேலை. என்ன வேலை தெரியுமா? சிவனடியார்களுடைய வரலாற்றுகளை எல்லாம் சேகரித்து நீர் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். இவர் சேகரிக்க கிளம்புறார், ஆணையிட்டாச்சு, இவர் அமைச்சர், இதை எடுத்துட்டு போறார். அவருடைய இதுல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா திருத்தொண்டர் வரலாறு, இந்த என்ன புராணம் சொல்றது, நான் சொல்றதே கிடையாது, பெரிய புராணம். அந்த புராணம் சொன்னாலும் பழசு கதை அப்படின்றது, நீங்க வரலாறுன்னு சொல்லுங்க, நடந்தது வரலாறு அது எடுத்து சொல்லுது, ஹிஸ்டாரிக்கல் மெசேஜஸ் வருது நமக்கு. அதுல நம்ம என்ன பாத்துருக்கோம், 63 நாயன்மார்களை கொண்டு வந்து சேக்கலாடு தர்றார். அதுல ஒருத்தர் சிறு தொண்டர்னு ஒருத்தர் இருக்கார். அப்பதான் தெரியுது, இதெல்லாம் நோண்டி பார்க்கும் பொழுது பீகார் வரைக்கும் போயிருக்கார். யாரு? சேக்கலார் பெருமான் பீகார் வரைக்கும் போயிருக்கார். அங்கதான் மனுஷனை திங்கிறவன் இருக்கிறான், இன்னைக்கும் பைராகிகள் அங்க இருக்காங்க. அவன் வரலாறு எடுத்து வந்திருக்காருன்னா பாத்துங்க, அவன் தான் அந்த புள்ள வைக்கறி கேட்டான். தென்னாட்டுல உள்ள சிவனடியார்கள் கேட்கல. நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுங்களா, நம்ம மக்களுக்கு மாமிசம்னா என்னன்னே தெரியாதுயா, நம்ம வரலாறுலயே இல்ல. அத ஒரு புள்ள என்ன கேட்டா மலேசியாவில யூனிவர்சிட்டில, அப்ப சிறு தொண்டர் வந்துட்டு புள்ளக்கறி திங்கிறாரு, கண்ணப்பண்ண என்னாரு பன்னீர் இறைச்சி சாப்பிடுறாரு, சரியான கேள்வி தானே? நான் சொன்னேன், அம்மா அவன் வந்து வேடுவ குலத்துல கண்டெடுக்கப்பட்ட பிள்ளை, அவன் கூட வேடுவனுக்கு பிறந்தவன் இல்ல, கண்டெடுக்கப்பட்ட பிள்ளை கண்ணப்பன். அவனுடைய அன்பு அது யாரா மேலுக்குன்னா குடும்பத்தேவர் இருக்காரு. குடும்பத்தேவர்னா அங்க இருக்காரு. ஐயோ நம்மெல்லாம் தினம் வர்றோம், நம்ம இதெல்லாம் சாப்பிடுறோமே, அவருக்கு சாப்பாடு யார் கொடுப்பா? அன்ப பாத்தீங்களா, இங்க இருந்து போய் பார்த்து சாப்பாடு இல்லாம இருப்பானேன்னு சொல்லி இவன் சாப்பிடுறதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தா அந்த அர்ச்சகர் வந்து 10 ரூபாய் ஒரு எலும்பா இருக்கு, இவருக்கு ஒன்னும் ஓடல, கனவுல போய் சொல்றான் பெருமான், அவன் திருட்டு பையன் நம்மால ராத்திரில போய் சொல்றான், நீ வந்து ஒளிஞ்சிருந்து பாடுறா என்ன நடக்குதுன்னு. ஒளிஞ்சிருந்து பார்த்தா இவனும் திங்கிறான், அவன் நாதியத்தவன் நிக்கிறான், அவனும் திங்கிறான். என்ன பண்ணுவீங்க ரெண்டு பேரும்? ஐயோ இவருக்கு வந்து இவன் தின்னதுல பெருசா படல என்ன பண்ணுவான். ஒரு கண்ணு தெரிஞ்சது பார்த்து வச்சுட்டான், இப்ப இதையும் தோண்டி எடுத்தா எங்க வைக்கிறது தெரியாதுல்ல. இந்த காலை தூக்கி வச்சான் அங்க அடையாளத்துக்கு, அந்த கண்ணை தூக்கி வச்சான். அதனாலதான் கண்ணை அப்பினான், அவன் கண்ணை போனான். அன்பினுடைய இதை நீங்க உலகத்துல எடுக்கணும்னு சொன்னா கண்ணை பிறகு நிகரா நீங்க வரலாற்றுல எந்த நூலை வேணாலும் படிச்சுக்கீங்க. இதுக்கு நிகரான ஒரு அன்புக்கு எடுத்துக்காட்டான ஒரு இதை எங்கேயும் பார்க்க முடியாது. சேக்கலார் போனாரு, எல்லாம் செஞ்சாரு, கண்டுபிடிச்சு கொண்டு வந்து வச்சுட்டாரு. நான் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் தொட்டேன், அவ்வளவுதான். வந்தாச்சு. இங்க மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் இந்த இதெல்லாம் நான் எடுத்து எடுத்து பாக்குறேன். அவர் சொன்னார் இல்லையா, எல்லாத்தையும் சேகரிச்சுட்டார் இல்லையா, இதை மக்களுக்கு எடுத்து கொடுக்கதான சொன்னாரு. இதை எடுத்து வைக்கணும்னா எழுதணும், ஆவணப்படுத்தணும். ஆவணப்படுத்துறதுக்கு முதலடி எடுக்கணும்ல. நம்மள மேல ஒரு பிள்ளையார் சொல்லி போடுவோமே, எங்க ஐயா எழுதாரு திருச்சிற்றம்பலம் அப்படின்னு ஆரம்பிப்பாரு. அது இவருக்கு வரல. யார் இவரு? அறிஞர். சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு கொம்புடைத்து, தொண்டை நாடு சான்றோன் உடைத்து என்கின்ற சொல்லுக்கு காரணமாக இருந்தவர் சேக்கலார் பெருமான். அவருக்கு முதலடி எடுக்க தெரியலையாம். உடனே சிதம்பரத்துல வந்திருக்க வேண்டாம். வேண்டும் போதுதான் சிவபெருமான் பார்த்து இறங்கி வந்து இவன் இப்படியே விட்டா நம்மளை ஏமாத்திருவான், நம்ம அடியெடுக்க கூடுக்கணும் சொல்லிட்டு அவன் இறங்கி வர்றான். வந்து உலகலாம் என்றோதும் முதலடி எடுத்து கொடுத்தாச்சு. உடனே உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரிய வண்ணில உலாவிய நீர்மலிவேனிய அழகிரு சோதி என்னம் பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அற்புதமான சயின்ஸ் இத. நம்ம பக்தி மார்க்கத்துல இறை நம்பிக்கை இதுல கொண்டு போனீங்கன்னா அதோட பொருள் வேறு. இந்த இடத்துல அவர் சொல்றாரு பாருங்க, மலர் சிலம்படி வாழ்த்து. சிலம்பம் என்பது இரண்டை குறிக்கும், ஓசை இன்னொன்னு வெளிச்சம், ரெண்டுத்தையும் குறிக்கும். அது எங்க இருந்தோம்னா மலர்ல இருந்து வருதான். அந்த மலர் சொல்லி அதை சொல்றாரு. இன்றைய வெஸ்ட் ஜெர்மன் சயின்டிஸ்ட் சொல்றான், நம்ம மூலாதாரம் சுவாதிட்டானோ மணிப்புரகம் அனாகதம் விசுத்தி ஆக்ஞம் ஆறு ஆதாரங்களை கடந்து போனா அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பீனியல் கிளாண்ட் இருக்கு பாருங்க, அது பீனியல் கிளாண்ட் வந்து லோட்டஸ் பிளவர் மாதிரி இருக்குன்னு சொல்றான். யார் சொல்றா? வெஸ்ட் ஜெர்மன் சயின்டிஸ்ட் சொல்றான், லோட்டஸ் பிளவர் மாதிரி இந்த பீனியல் கிளாண்ட் இருக்குதுன்னு சொல்றான். அதைத்தான் இவர் சொல்றாரு, மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அதுல இருந்துதான் எல்லாம் வருது. அத திருவள்ளுவர் சொன்னாரு, மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க, மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார், நீடித்து வாழும். எதை? அந்த மலர் என்கின்ற பீனியல் கிளாண்ட் ஸ்டிமுலேட் பண்ணி எவன் இயக்க தொடங்கி விடுவானோ 7 வயசு வரைக்கும் வேலை செய்யும், அப்புறம் வேலை செய்யாது. இப்படி அதையும் தாண்டி அது வேலை செய்ய தொடங்கி விடுமையானால் தே பிகேம் தி செயின்ட் அப்படிங்கிறான் வெஸ்ட் ஜெர்மன் சயின்டிஸ்ட். எவனுக்கு அந்த பீனியல் கிளாண்ட் செயல்பட தொடங்கி விடுவான் அவன் ஞானி ஆகி விடுவான். யார் சொல்றா? வெஸ்ட் ஜெர்மன் சயின்டிஸ்ட் சொல்றான். எதை பார்த்து? நம்ம ஓலைச்சுவடிகளில் இருந்து எடுத்த விளக்கங்களை பார்த்து சொல்றான். அதான் சமஸ்கிருதத்துல எல்லாம் சமஸ்கிருதம் சமஸ் ஐயோ கொலை கொலை சமஸ்கிருதம் சொன்னா அது கொலை சமஸ்கிருதம் அப்படி சொல்லணும். இத சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதுல சொல்றது, பத்மாசனே பத்மகரே சர்வலோகைக பூஜிதே ஸ்ரீ நாராயண பிரியே தேவி சுப்ரீதா பவ சர்வத மந்திர புஷ்பம் பிரதக்ஷ நமஸ்காரம் சமர்ப்பியாமி. எப்பேற்பட்ட சொல்லு தெரியுங்களா? தாமரையாக இருப்பவளே, தாமரையில் வீற்றிருப்பவளே, தாமையரா தாமரையாகவே இருப்பவள், பத்மாசனே பத்மகரே சர்வலோகைக பூஜிதே உலகமே பூசிப்பதற்கு தகுதியானவள், ஸ்ரீநாராயண பிரிய தேவி சுப்ரீதா நீ உயர்ந்தவள், பவ சர்வத எல்லாவற்றிலுமாக மந்திர புஷ்பம் அங்கதான் சிந்திக்கணும், அந்த புஷ்பம் தான் தாமரை. அத நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? படத்துல வரைஞ்சி வச்சுக்கிட்டு அதுக்கு மேல ஒரு உருவத்தை வச்சு வணங்கிட்டு இருக்கோம். அது எங்கடா இருக்குன்னா நமக்குள்ள இருக்கு. மந்திர புஷ்பம் பிரதக்ஷ நமஸ்காரம் சம்பந்தம் புடல் பொருள் ஆவி அனைத்தையும் நீங்க சரணாகதின்னு கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு அது வேலை செய்யும். அவன் செயல் எதை எடுத்தாலும் அவனின்றி அணுவும் அசைவதில்லைன்றத முழுமையா நம்பி அவன் நினைச்சா நடக்கும், அவன் நினைக்கலன்னா நடக்காது. நாங்க வந்துட்டு ஆசிரமத்துல நடக்கிற கும்பாபிஷேகத்துக்கு போகணும், இப்படி இத்தனாம் தேதி போயிடணும் அப்படின்னு நாங்க நினைப்போம். ஆனா திடீர்னு இடையில உள்ள சூழ்நிலையை வச்சுக்கிட்டு நாங்க போக மாட்டோம்னு முடிவு எடுத்துருவோம். அந்த நேரத்துல உசேன் சொல்லி ஒரு கிறுக்கன் வந்து நடுவுல நுழைவான். அவன் சொல்லுவான், நீங்க வாங்க நாங்க அழைச்சி போறோம். இவங்க முடிவை மாத்துவாங்க, காலையில கார்ல கிளம்பி வந்துடும். இது யார் வேலை? அதெல்லாம் அவன் செய்யறான். நம்ம செய்யறதில்ல, அவன் செய்துகிட்டு இருக்கான். இத நம்பணும். அதத்தான் கீதையில சரணாகதி படலத்தை கொண்டு போயிட்டு பிரபக்தி யோகத்துல வச்சான். பக்தி யோகத்துல வைக்கல, பிரபக்தி யோகத்துல. அர்ஜுனாவும் வேலை செய், அதுக்குள்ள கூலிய குடுக்கற வேலை என்ன சேர்ந்தது? அத நீ முதல்ல நம்பு. நீ நம்பணும்னா உன்னை 100 விழுக்காடு எங்கிட்ட ஒப்படைச்சிரு, கொஞ்சம் கூட இல்லாம அப்படியே எங்கிட்ட சரண்டர் ஆயிடு, அப்பதான் உனக்கு விளங்கும். எவ்வளவு அற்புதமான, இதெல்லாம் பக்தி மார்க்கத்துல போக கூடாது. ஆமா, அது இதனாலதான் சண்டை போட்டுட்டு இருக்கலாம். உங்க வாழ்வியல் மார்க்கத்தை கொண்டு வந்து பாருங்க, அப்பதான் பக்தி உறுதியா நிக்கும். இறைவனை ஏற்றுக்கொண்டு அவனிடத்தில் நீங்கள் உங்களை ஒப்படைத்து விட்டால் அதற்கு பெயர் தான் பக்தி. கோயில்ல போயிட்டு என் மர்மம் வந்தால, ஐயோ அவளை எப்ப நீ அண்ணன் பொண்ணு இருக்கிற அவளை கட்டி வச்சிருவேன் என் பிள்ளைக்கு, எப்படி இது மாமியார் வேண்டி மர்மம், ஐயோ எனக்கு வாட்சால ஒரு மாமியா காரி, அவளுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நெகட்டிவா வேண்டிக்கிறேன். எதுக்கு போறோம் கோயிலுக்கு? இதுக்கு தான் போறோம். என் மருமக புள்ள உண்டாயிருக்கிற அவளுக்கு ஆம்பளை புள்ள பிறக்கணும், வேண்டிக்கிறது யாரு? மாமியார். என் மருமக புள்ள உண்டாயிருக்கிற அவளுக்கு ஆம்பளை, என் பொம்பளை புள்ள பிறந்த ஆவாத, அவளுன்னா உலகமே இல்லையாடா, இப்படி வேண்டிக்கிறது. இது பாசிட்டிவ். என் பேரன் நல்லா படிச்சுட்டான், அவனுக்கு அமெரிக்காவில் வேலை கிடைக்கும், என் உள்ளூர்ல வேலை கிடைக்குது, அமெரிக்காவில வேலை கிடைக்கும், சரி போ, ஏதோ பாசிட்டிவ். ஆக நம்ம எதுக்கு கோயிலுக்கு போறோம் தெரியுமோ? வேண்டதுக்கு தான் போறோம். எப்ப நம்ம வேண்டுவதற்கு கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோமோ, கடவுளை நம்ம சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அவன் தான் உங்களை அனுப்பும் போது அக்ரிமெண்ட்ல எழுதி கையெழுத்து வாங்கி அவனும் ஒரு கையெழுத்து போட்டுல உங்க கீழே அனுப்பி இருக்கிறான், இவ்வளவு காலத்துல நீ இவ்வளவு வாழணும், இப்படித்தான் வாழணும், இதுதான் உனக்கு கொடுத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்ல போட்டுதான் உன் அனுப்பிட்டான். அப்புறம் இப்ப உனக்கு என்ன வேண்டுதல்? இப்படி இருக்கிறவன் இருக்கக்கூடிய இந்தியாவில் கூட 130 கோடி மக்களும் வேண்டிகிட்டே இருந்தானா? ஒவ்வொருத்தன் ஃபைலா பார்த்துக்கிட்டு இருக்கணும், அதுக்குள்ள இன்னும் ஒருத்தன் பேக்டோர் வழியாக உள்ள போந்தே ஃபைல் அடிச்சுட்டு போடுவான். இந்த கண்ணாணி இது புள்ள மாதிரி அதெல்லாம் நான் பேசுவேன். என்ன என்னால் தான் அப்படிலாம் பேச முடியும், கூட இருந்தாலும் பேசுவேன். ஏன்னா அவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சு வச்சுட்டு கொதிச்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இறைவன் மிகப்பெரியவன். நான் ஏன் இதெல்லாம் சொல்லி கொண்டு வரேன் தெரியுங்களா? இறைவன் நாடினால் தான் நடக்கும். இதை நம்ம ஏன் அப்ப நம்ம எதுக்கு பிறந்தோம்? அப்போ நம்ம ஏன் நம்மளை ஏன் அவன் படைக்கணும்? கேள்விக்கு அப்பமா இல்லையா? அதுக்கு திருமூலர் சொல்றாரு. இப்பதான் திருமந்திரமும் அறிவியல் விளக்கமும் அந்த தலைப்புக்கு வர்றோம். இதுக்கு முன்னாடி சொன்னதும் முன்னுரை. அவர் சொல்றாரு, மனுஷன் ஏன் பிறந்தான்? உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. நான் ஏற்கனவே சொன்னதுல இருந்து ஒரு விஷயத்த அப்படி ஒட்டி வச்சுட்டு வந்திருக்கேன், பின்னாடி அதுக்கு வருவேன், விட்டுட்டு போக மாட்டேன். தலைப்புக்கு வந்துட்டு மறுபடியும் அதை தொடுவேன். சேக்கலார் என்ன விடல, என்ன வச்சிருக்கேன். உடம்பு அழிஞ்சுடுத்துனா உயிர் அழிஞ்சிரும். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், அந்த சொல்ல சரியா கவனிங்க. உடம்பார் இர், அது ஆங்கிலத்துல புளூரல், பன்மை. உயிரார் அதையும் பன்மை. அப்ப நம்ம பாக்குறோம் ஒரு உடம்பு தான் இருக்கு, அதுல ஒரு உயிர் ஓடிக்கிட்டு இருக்கு. கொரோனா வந்தவங்களுக்கு எல்லாம் நெகட்டிவ் ஆயிடுது, ஆனா ஆக்சிஜன் குறைஞ்சு போயிடுறான், ஹார்ட் புடிச்சுடுறது போயிடுறான், பிரெயின் செல்ஸ் அட்டாக் பண்றது போயிடுறான். ஆக இந்த இடத்துல உடம்பு அழிஞ்சதுன்னா உயிர் அழிஞ்சிரும். அப்படி உடம்பும் உயிரும் அழிஞ்சிடுதுன்னா திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உறுதி வாய்ந்த மெய்ஞானத்தை சேர முடியாது. அது என்ன உறுதி வாய்ந்த மெய்ஞானம்? இறைவன் வேறு, நாம் வேறு என்று நினைத்து கொண்டு எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறோமே, அதுல இருந்து தெளிவு பெற்று இறைவனும் நாமும் ஒன்று என்கின்ற ஒருங்கிணைதல், அதுதான் இறைவனும் நாமும் இரண்டர கலத்தல். அதைத்தான் ஒருங்க, அத சொல்ற அவரு. அது ஒரு அற்புதமான ஒரு சொல்லை கொண்டு வந்ததுல கையாள்றார். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உறுதி வாய்ந்த மெய்ஞானத்தை சேர முடியாது. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன்னு உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்றாரு. அங்க என்ன மாதிரி ஒரு பித்துக்குழி போய் கேட்பான், என்னங்க எடுக்கிறது எல்லாம் உடம்பு உடம்புங்கிறீங்க, இந்த உடம்ப பத்தி இன்னொரு ஆள் வேற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஊத்த சடல மடி, உப்பு இருந்த பாண்ட மடி, மாத்தி பிடிக்க வகை எனக்கு கிட்டுதில்ல, மாத்தி பிடிக்க வகை எனக்கு கிட்டுது என்றால் ஊத்த சடலம் விட்டு எங்க அண்ணம்மா உன்பாதம் சேரேனோ. அழுகணை சித்தர் பாடுறாரு. அப்ப இந்த உடல அவர் ஊத்த சடலங்கிறாரு, நீங்க இந்த உடலை பத்தி பெருமையா பேசுறீங்க. அதுக்கு திருமூலர் பதில் சொல்றாரு, இப்படி நான் கேப்பன் அவர் அன்னைக்கே தெரிஞ்சு வச்சுக்கிட்டார். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன். இந்த உடலை கோவிலாக ஆக்கி அதனுள் இறைவன் உத்தமன் அவன் அதுக்குள்ள குடிகொண்டிருக்கான், அதனால நான் இந்த உடலை காத்து வருகிறேன் பதில் சொல்லிட்டார். அதுதான்டா இந்த உடல், இந்த உடலுக்குள்ள யாரோ இல்ல, எதுக்கோ இல்ல, அதுக்குள்ள இறைவன் இந்த உடலை கோவிலாக ஆக்கி அதுக்குள்ள அவன் குடிகொண்டிருக்கிறான். எங்கேயோ நம்ம தேடிட்டு இருக்கிறோமே. அது அவரு சிவவாக்கிய சித்தர் சொன்னார், கோவிலாவ தேதடா குளங்களாவ தேதடா, கோவிலும் குளங்களும் கும்பிடும் குளாமரே, கோவிலும் மனத்துலே குளங்களும் மனத்துலே, ஆவதும் அழிவதும் அங்கு இல்லை இல்லை இல்லையே. இதை சொன்னதுமே அடே நாத்துக்கிறான் நம்மளு அப்படிமா இல்ல, அவர் சரியாதான் சொல்லியிருக்காரு. நட்டக்கல்ல தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாற்றியே சுற்று வந்து முணுமுணு என்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவும் கரிச்சுவை அறியும். அப்போ அந்த விக்கிரகம் வச்சிருக்க இடத்துக்கு போக கூடாதா? ஏயா அரிசுடையா அங்கதான். ஆனா அவனா படிக்காம நீங்க எங்க இருந்து முனைவர் பட்டம் எடுக்கிறது? ஏபிசிடி படிக்காம நீங்க எப்ப பிஹெச்டிக்கு போறது? அந்த ஏபிசிடி தான் கோயில், அந்த ஆனா அவனா அரிசுடைய தான் கோயில். அங்க போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஆனா அதுலயே இருந்துகிட்டு இருக்காதையும் கொஞ்சம் வெளியே வாங்க, பரம்பொருள உங்களுக்குள்ள தேடுங்க, உனக்குள்ள இருக்கிறான். அது புரியறதுக்காக தான் அங்க வச்சோம். இந்த உணர்வை ஏற்படுத்தி தந்ததையா தெரியுமோ? அதான் சொன்னான், தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவன் தென்னாட்டில் தோன்றி மனித சமுதாயத்திற்கு இறையாண்மை என்கின்ற ஒரு உணர்வை அன்று அவன் ஏற்றி தராமல் இருந்திருந்தால் இன்னைக்கு உலகத்துல சைவம் இல்லை, வைணவம் இல்லை, சமணம் இல்லை, சீக்கியம் இல்லை, பௌத்தம் இல்லை, இஸ்லாம் இல்லை, கிறிஸ்தவம் இல்ல, ஒண்ணும் இல்ல. அவன் தான் முதல். அதனால்தான் தட்சிணாமூர்த்தி தென்னையே தோன்றியவன். இப்ப எல்லாரும் நம்ம நவகிரகத்துல குரு வர்றல, நவகிரகத்துல வரக்கூடிய குரு வியாழன் அவதான் தட்சிணாமூர்த்தி நினைச்சுட்டு எல்லாம் அப்படித்தான் எக்கச்சக்கமா எப்ப எல்லாம் ஒண்ணு விளங்கிக்கீங்க, இல்லட்டா விளங்காத போங்க, வேற பக்கம் போங்க, உங்களை யாரும் வேண்டாம்னா விளங்கணும்னு வரீங்க, சரியா விளங்கிக்கீங்க. இவன் தெக்க பாக்குறவன், வடக்க பாக்குறவன், அதை பாக்க நம்ம ரெண்டுமே வித்தியாசம். எப்படி இவன் ஒருத்தன், அவனு கூட போறவங்களா இருக்காங்க, அது ஒரு பெரிய கூட்டம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு இதுக்குள்ள வந்தா எல்லாம் தெரிஞ்சுக்க பாருங்க, தெரிஞ்சுக்கிட்டு அதை கடைப்பிடிங்க. இல்லையா போய் சாமி இறங்க, அவன் பாத்துப்பான் எல்லாத்தையும். ஐயோ பாவம் இன்னசென்ட் அப்படின்னு அவன் வருவான், நம்மளை ஆட்கொள்வான் கண்ணப்பர் மாதிரி. இந்த நிலையில வரும்பொழுதுதான் திருமந்திரம் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு துணை நின்று சொன்னா, இன்னைக்கு இறைவனோடு இரண்டரை கலக்கக்கூடிய அந்த திறன், அந்த சிந்தனை, இது அனைத்தையும் நீங்க இன்னைக்கு உலகத்துல எந்த வேத நூல் வேணா எடுத்துக்கோங்க, எந்த அறிவியல் நூல் எடுத்துக்கோங்க, எந்த இலக்கியம், எந்த ஆய்வு, எதை வேணாலும் எடுங்க, அதுக்கு ஆதாரம் திருமந்திரம். மறந்துடாது, அதுக்கு ஆதாரம் திருமந்திரத்துல இருக்கு. எதை சுத்தினாலும் திருமந்திரத்துக்குள்ள வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோ செய்திகள் திருமந்திரத்துக்குள்ள இருக்கு. சாப்பிடுறதுல இருந்து செத்த பிறகு அடக்கம் பண்றது வரைக்கும் இருக்கு திருமந்திரத்துல. உலகத்துக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவான். இப்ப நான் வந்துட்டு இத்தாலி நாட்டினுடைய ராணுவத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ரிசர்ச் பவுண்டேஷன்ல ஐ எம் ஒன் ஆஃப் த மெம்பர் சயின்டிஸ்ட். நான் ஒரு அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர், அறிவியல் ஆய்வாளன். அந்த நாடு என்ன செலக்ட் பண்ணி வச்சிருக்கு, எங்க அண்ணன் மோடி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண லெட்டர் கொடுத்திருக்காரு. எங்க அண்ணன் அவர் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, எங்க உங்களை பார்த்த மோடி மாதிரியே இருக்க மாதிரில, எனக்கு ஒரு வயசு பெரிய எனக்கு அண்ணன் அப்படிதான் நான் சொல்லி. நான் எதுக்காக சொல்லுறேன் கேட்டீங்கன்னா, எதை எடுத்தாலும் நல்ல தெளிவடையாதனாலதான் நம்ம இந்த பாடுபட்டு இருக்கோம். எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம் நம்ம தீதும் நன்றும் பிறர் தரவாரா, எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம். திருமூலர் அவ்வளவு அழகாக நமக்கு எடுத்து கொடுத்தாரு. அந்த தென்னாளுடைய சிவன் எடுத்து நமக்கு அன்னைக்கு வழிபடுத்தி தரலன்னு சொன்னா இன்னைக்கு நமக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இஸ்லாம், இதை நான் பள்ளிவாசல பேச வேண்டியது, நான் இங்க பேசுறேன், வேற வழியில பேசுறேன். இஸ்லாம் சொன்னா ஏகத்துவ கொள்கை அப்படித்தானுங்க. இறைவன் ஏகமானவன், எல்லா இடத்துலயும் எங்க வேணாலும் நின்று தொழுகத்துக்கலாம். சொல்றது உன்னுடைய உடை, உன் உடம், உடல், அந்த இடம் மூணு சுத்தமா இருந்தா அங்க நீ தொழுதுக்கோ, அங்க இறைவன் இருக்கிறதா நினைச்சுக்கோ, உனக்கு அந்த தொழுகை கூடும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு மேல குர்ஆன் என்ன ஒண்ணு சொல்லுது தெரியுங்களா? மன தூய்மை அற்ற தொழுகையை அழுக்கு துணியை சுருட்டி வீசி எறிவது போல் உனது முகத்தில் வீசி எறிகிறேன் என்று இறைவன் கூறுகிறான் என்பதாக திருக்குர்ஆன் சொல்லுகிறது. மன தூய்மை அற்ற நீ இந்த இடம், உடல் உடை சுத்தமா இருந்தா பத்தாதரா, உன் உள்ளம் சுத்தமாக இருக்கணும். மன தூய்மை அற்ற தொழுகையை அவசர அவசரமா வந்திருப்பான், கைகாலெல்லாம் அலுமின் இருப்பான், மகமெல்லாம் அலுமின் இருப்பான், உள்ளுக்கு போயிட்டு அவரு இமாம் குறிப்புக்காக சொல்றேன் வேண்டும், அதற்கு இந்த உடல் தேவை, அதை உருப்படியா வச்சுக்கோங்க அப்படின்னு இவர் சொல்றார். அது திருமந்திரத்தில் உள்ளது. அவர் என்ன சொன்னாருங்க, திருவளர் திரு அம்பலத்திலே அண்ணால் செப்பிய மெய்மொழி பொருளும். அது என்ன மெய்மொழி? உலகெல்லாம் உணர்ந்துவதற்கறியவன். அவர் தானே சொன்னாரு, திரு அம்பலத்திலே சொன்ன செப்பிய மெய்மொழி பொருள், உடலும் இறைவனும் சார்ந்த அறிவுபூர்வமான பொருள், உலகெல்லாம் உணர்ந்துவதற்கறியவன். அந்த உலகுன்ற அப்படிங்கிற மூன்றே எழுத்துக்கு மட்டும் வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் 2257 விளக்கங்கள் ஒரே ஒரு மூன்று எழுத்து சொல்லுக்கு வள்ளல் பெருமான் எழுதியிருக்கிறாரு. இதை விரிக்க கூறின் பெருகும் என்பதால் இம்மட்டோடு நிறுத்தி கொண்டோம். சொன்னதே 2257 விளக்கங்க, அது விரிக்க கூறின் பெருகும் என்பதால் இம்மட்டோடு நிறுத்தி கொண்டோம் சொன்னா அப்ப எப்படி இருக்கும் அவருடைய ஞானம்? பள்ளிக்கூடம் போகாதவர், அது இறைவன் ஞானத்தை வழங்குறான் கொற்றது. அதனாலதான் இது எங்க இருந்து அவருக்கு இவ்வளவு கிடைச்சுன்னு சொன்னா, திருவலர் திரு அம்பலத்திலே அண்ணால் செப்பிய மெய்மொழி பொருளும், உருவலர் திருமந்திர திருமுறையால் உணர்த்திய மெய்மொழி பொருளும், உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன், இவன் உணர்த்துறான் இறைவன். எதன் மூலமானு சொன்னா திருமந்திரத்தின் மூலமாக. அத வள்ளலார் எடுத்து வைக்கிறார். உருவலர் திருமா நான் பாக்குறேன், ஓஹோ திருமந்திரமா இவருக்கு வழிகாட்டினது, திருமந்திரத்தை இங்க இருந்து அலையிறேன். திருநெல்வேலி தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தினுடைய திருமந்திரம் அங்க அவங்களுடைய இதுல இருக்கு, எங்க ஆழ்வார்பேட்டையில போய் கேட்டா இல்லங்க எல்லாம் முடிஞ்சு. அங்க அவர் சொன்னாங்க, நீங்க பிராட்வேல போனீங்கன்னா தெருவில் எழுதி கொடுத்தாங்க, ஒரு செட்டியார் இருக்காரு வயசானவர், அவர்கிட்ட திருமந்திரம் இருக்கு போங்க. நான் இங்க இருந்து மோட்டார் சைக்கிள் எடுத்துட்டு அங்க போறேன், போய் ஒரு வழியா கண்டுபிடிச்சு அங்க போய் அவரை கேட்டு, அவரு பெரிய ஈசி சேர்ல உட்கார்ந்துருக்காரு படுத்துக்காரியா உட்கார்ந்ததுமே அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இந்த பையனை கொஞ்சம் மோர் கொடுங்க அப்படின்னாரு. அதாங்க பண்பாடு, இவன் வந்தவன் யாரு என்ன ஏது எதையும் கேட்கலங்க, வெயில்ல நான் போனதை பாத்துட்டு இந்த பையனுக்கு கொஞ்சம் மோர் கொடுங்க, மோர் கொண்டு வந்து கொடுத்தாரு. தம்பி என்ன விஷயமா வந்திருக்கப்பா, உங்ககிட்ட திருமந்திரம் இருக்குதான், அத உங்ககிட்ட இருந்து வாங்க சொன்னாங்க, கேட்டு எனக்கு வேணும் அப்படின்னப்போ எனக்கு சொன்னாங்க திருமந்திரம் என்கிட்ட இல்ல, பிராட்வேல ஒரு பிரான்ச் இருக்கு, பிரிண்டுக்காக உபதேசம் மூலன் உரை செய்த 300 மந்திரம், மூலன் உரை செய்த 3000 தமிழ், மூலன் உரை செய்த 3-1 எப்படி இருக்கும்? என்னடா இது 30 உபதேசங்கிறான், 300 மந்திரங்கிறான், 3000 தமிழ்ங்கிறான், நம்மால் இதுல எதை பார்த்துட்டு இவருக்கு அறிவு வந்துச்சு? கேள்வி வருமா இல்லைங்களா? நான் எதை போய் சுத்தி பாக்குறது, எடுத்து ஒண்ணு ஒன்னா எடுத்து பார்த்தா 3000 தமிழ்னு பார்த்தா 3000 மேல பாட்டு இருக்குது. நம்மளுக்கு ரொம்ப நல்லவங்க உள்ள எல்லாம் அப்படி இடைசீர்கள் அப்படி சொல்லி விடுறது அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா சரி, எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஐயா இன்றைக்கு வந்துட்டு உலகம் முழுக்க பல லட்சம் மக்கள் என்கிட்ட ஒரு அன்பு செலுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அதுக்கு திருமந்திரம் தான் காரணம். அடிப்படை எந்த வள்ளல் பெருமான் எந்த புகழா இருந்தாலும் போகக்கூடியது அவங்களுக்கு தான் சொல்லுவாங்க. புண்ணியத்தை மூட்டை கட்டி வச்சிருக்காருப்பா, எப்படிங்க பேசுறமோ புண்ணியத்தை மூட்டை கட்டி வச்சிருக்காரு, அது கூட விளங்காமல் பேசுவதுதான். இப்ப நான் என்கிட்ட எதையும் நான் வச்சுக்கிறது இல்ல, ஏதாவது வந்தாலும் தூக்கி தூக்கி கொடுத்துருவேன். 10 வீடுகளுக்கு மளிகை சாமான் போய்கிட்டு இருக்கு, சம்பாதிக்கிறதுலாம் அப்படி போயிடும். அதெல்லாம் என்ன புண்ணியம்ன்றாங்க, தப்பான சொல். ஏன்னு கேட்டா எனக்கு எங்க இருந்துச்சு, என்னால எப்ப கொடுக்க முடியும்? ஒருத்தர் ஒரு உதவி செய்யறேன்னு வைங்க, எப்ப கொடுக்க முடியும்? என் கையில பொருளாதாரம் இருந்தா தானே அந்த பொருள் எனக்கு ஏது, அவன் கொடுத்தான். அப்ப அவங்க கொடுத்ததுக்கு கடை தேங்காய் எடுத்து வழி புள்ளியார் குடிச்சிட்டு புண்ணியம் எனக்கு வரணும் எப்படிங்க? எதுவுமே நமக்கு வராது, வந்தா கொளுத்து போயிருவோம். நம்ம எல்லாம் அவனைத்தான் சேரும், நமக்குன்னு எதுவும் கிடையாது. நம்மளுடைய ஒரே வேலை என்ன தெரியுமா? அவனை வணங்குது, அவ்வளவுதான். வணக்கத்துக்குரியவன் இறைவன், அவனை வணங்கிட்டு இருந்தா போதும், சரண்டர் ஆனால் போதும், எல்லாம் கிடைக்கும். அறிவியல் பூர்வமான விளக்கங்களை சமயத்தின் அடிப்படையில் 12 திருமுறையில 10 திருமுறை இது திருமந்திரம். 10 திருமுறைன்னு சொல்ல சைவ நெறியில நீங்க எடுத்து வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அது யாரு ரொம்ப மதிப்பா? என்ன மாதிரி இந்த ஐயா உட்காந்துருக்காரு, அந்த ஐயா இருக்காங்களே, அந்த மாதிரி பட்டா போட்டவங்களுக்கு தான் சரி ஒத்துப்பான். இவன் ஒத்துப்பானோ, வைஷ்ணவன் ஒத்துப்பானோ, அப்படி ஒத்துக்கிட்டா அவன் வைஷ்ணவனும் சைவனும் பிரிஞ்சிருக்கான், சரி பௌத்தம் ஒத்துப்பானோ, சீக்கியன் தமனே இவெல்லாம் நம்ம ஊருக்காரன், வெளியில இருந்து வந்த அந்த கிறிஸ்தவன், வெளியில இருந்து வந்த முஸ்லீம் அவன் ஒத்துப்பானோ, எவனும் ஒத்துக்க மாட்டான். எப்போ நீங்க தான் சைவத்துல இருந்து சொல்றீங்கல்ல, அதுல இருந்து வெளிவாங்க, நீங்க அதை அறிவியல் பூர்வமா எடுத்து வைங்க, அப்ப அவன் தானா ஏத்துப்பான். அதுக்குள்ள அனாட்டமி இருக்கு, பெத்தாலஜி இருக்கு, பிசியாலஜி இருக்கு, அந்த பொருள் படக்கூடிய பாடல்கள் எடுத்து வைங்க. அப்ப இந்த வள்ளலாரை எந்த பாட்டா மயக்குச்சுன்னு பாத்தீங்க, இதுக்கு நான் அலைஞ்சி நான் தெரிஞ்சு நாட்களை நான் செலவு செய்த இருக்க பித்துக்குழி மாதிரி தெரிஞ்சிருக்கிறேன், யாரை கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்க தமிழ் பண்டிட்டு கிட்ட போய் கேக்குறேன், வாண்டுறேன் ஐயா, அவர் புலவர், அவர் வந்துட்டு வாரியாருடைய சீடர், அவர்கிட்ட போய்க்கிறேன், ஐயா இந்த மாதிரி சொல்லி இருக்குது ஐயா, இதுக்கு எப்படி உன் வேலையை ஆரம்பிச்சுட்டியா, நீ எடுத்து காலி பண்ணு, நீ எல்லாத்தையும் உங்க அப்பா கிட்ட போய் கேட்டுக்கோ அப்படின்றவாங்க. எங்க தமிழாசிரியருங்க விளக்கம் சொல்ல மாட்டார். இப்படியே காலம் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வள்ளலாருக்கு இவ்வளவு பெரிய பாடல் 3000 தமிழ் இந்த மனுஷனை எதிரா மாத்தி அமைச்சிருக்கும் அப்படின்னு தேடி 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 இவரெல்லாம் பார்த்து ஒன்னும் நடக்கல, ஒண்ணுமே நடக்கல. ஐயா ஒரு நாள் நான் வேற ஏதோ கல்கண்டுன்னு ஒரு புக் வருமே, அதுல தமிழ்வாணன் எழுதினது ஒரு இது கிடைச்சது, அதை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதுல ஏதோ ஒரு குறிப்பை பார்த்துட்டு நான் வேற ஒரு நூலை எடுத்து பாக்குறேன். வேங்கடநாதனை வேதாந்த கூத்தனை வேங்கடத்துள்ள விளையாடு நந்தியை வேங்கடமென்றே விறகறியாதவன் தாங்க வல்லானு எருத்தாம் அறியாரே. ஒரு பாடலையா இது தான் வள்ளலாரை மடக்கி இருக்குது. அந்த விளக்கம் வள்ளலாரை ஈர்த்த பாடல் அதுல வருது. வேங்கடநாதனை வேதாந்த கூத்தனை வேங்கடத்துள்ளே விளையாடு நந்தியை வேங்கடமென்றே விறகறியாதவர் தாங்க வல்லானு உயர் தாம் அறியாரு. ஐயா இந்த பாட்டை சென்னையில காமராஜர் அரங்கம் இருக்கிறோம், அதுல திருமந்திர மாநாடு திருவாவூர் ஆதீனம் முத்துக்குமாரசாமி தம்பரான உட்கார்ந்துருக்காரு. நிறைய சினிமா துறையில உள்ளவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்ப திருமந்திரத்தை பத்தி என்ன பேச சொல்லி எனக்கு பொறுப்பு. நான் போயிட்டு எதையோ இப்படிதான் ஊர் சுத்துவேன். நான் பேசும்போது ஊரை சுத்தி அப்படியே வந்துட்டு இந்த பாடலை சொல்லி வேங்கடநாதனைன்னு சொல்லி ஒருத்தர் பாட்டு எழுதியிருக்கிறாருங்க. அவரு யாரா இருப்பாருங்க, எந்த சமயத்தை சேர்ந்தவரா இருப்பாருன்னு அப்படி நிறுத்திக்கிட்டேன். வேங்கடநாதனைன்னு ஒருத்தன் பாட்டு எழுதியிருக்கான், அவன் யாரா இருப்பான், எந்த சமயத்தை சேர்ந்தவன், அதுக்கு இதெல்லாம் சொல்லக்கூடாது. அது ஒருவேளை புறங்கூறுதா இருந்திருக்கூடாது. என்னடா விஷயம் எடுத்து பார்த்தா அப்புறமா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓஹோ நான் சொல்றேன் ஐயா, இது திருமூலர் திருமந்திரம் யான்னு. இந்த பாட்டு எழுதின ஒரு திருமூலர், அது வந்தது திருமந்திரத்துல. அப்பதான் எல்லாருமே மலைச்சு பாக்குறாங்க, இப்படியும் ஒரு பாட்டு இருக்குது. ஏன்னா பக்தியா தனக்கு தேவையை மட்டும்தான் எல்லாம் எடுத்துப்பான். எதுவா இருந்தாலும் பாருங்க, அவன் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி எந்த பாட்டு இருந்தோ அதை எடுத்து வச்சுப்பான். இவன் மேடையில பேசுறதுக்கு தகுந்த மாதிரி என்ன கிடைக்கிறதோ அதை எடுத்து வச்சுப்பான். இது இயல்பான விஷயம். நான் இதை எடுத்து அங்க வைக்கிறேன். இதை எடுத்து சொன்னதும் 10 திருமுறை அது இது எல்லாம் பேசி முடிச்சிட்டு இது என்ன சொல்ல வந்திருக்குதுன்னு யாருக்காவது தெரியுமான்னு கேட்டேன். அப்போ வேங்கடம் என்பதற்கு பொருள் அறிவியல் விளக்கம், சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன். வேங்கடம் என்றால் தமிழில் தீயில் வெந்து அழியும் நிலை பெறும் உடல் என்பது பொருள். நல்லா கவனிங்க, தீ அழியும் நிலை பெறும் உடல் என்பது பொருள். அதை கவனிக்கணும். அப்போ கொஞ்சம் இந்த ஜெர்மனி நாட்டுல இந்த ஜெர்மன் செஃபர்ட் பரவாயில்ல, ஜெர்மன் செஃபர்ட் நாய் வந்துட்டு ஏசி ரூம்ல இருந்தாதான் நல்லா இருக்கும், அதோட மறுபிறவி அப்போட இந்த ஜிபாவை தான் போட்டுருப்போம். அப்படிப்பட்டவன கொஞ்சம் புழுக்கம் வந்ததும் தொண்டை வேற ஒண்ணும் உங்களுக்கு இடையஞ்சூரா இருந்தா எனக்கு காணப்படும். அப்ப வேங்கடம் என்றால் தீயில் வெந்து அழியும், அதோ நிறுத்திருங்க. அப்ப செத்தபறி எரிக்கிறது சார் தான் வந்துருவோமா? அப்ப திருமந்திரத்தில் எரிக்க சொல்லல, அவர் அடக்கம் பண்ண சொல்றாரு, அறையில் அறைபடுத்தி அடக்கம் செய்ய சொல்றாரு திருமந்திரம். அவர் தமிழ். ஆனா இங்க என்ன, நம்ம கடைபிடிச்சுட்டு இருக்கோம், இறந்தவங்கள எரிச்சுடுறோம். அது பஞ்சபூதத்துல ஏதோ ஒண்ணு ஆகத்தான் போகுது. நீங்க சும்மா இருந்தாலும் அது வேற ஏதாவது ஆக போறது, அது வேற விஷயம். ஆனா திருமூலர் வந்துட்டு அடக்கம் பண்ண சொல்றாரு, வள்ளலார் அடக்கம் பண்ண சொல்றாரு. இதே வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ரெண்டு சமயத்தார்கள் அதை கடைபிடிக்கிறான், யாரு, இஸ்லாமியன் கிறிஸ்தவன், ரெண்டு பேரும் அடக்கம் பண்றான். இங்க நான் ஒரு கேள்வி, நமக்கெல்லாம் இன்றைக்கு வந்துட்டு ஜகத்குரு யாருங்க, பரமாச்சாரியா இல்லையா? நான் வந்துட்டு பெரிய பெரியவாவுக்கு எங்க அப்பா நண்பர், அவர் மூலமா என்ன பெரிய பெரியவா ஜெயந்திரர்கிட்ட அறிமுகப்படுத்தி ஏதாவது விஷயம்னா இந்த மருத்துவரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லி என்ன அறிமுகப்படுத்தி வச்சிருக்கேன். அன்னையில இருந்து எனக்கும் ஜெயந்திரர் ஒரு எங்களுக்குள்ள ஒரு உறவு, நிறைய விஷயங்கள் எனக்கும் அவருக்கும் தான் தெரியும். அவர் கடைசியா எனக்கு எங்க ரெண்டு பேருக்கும் உள்ள உறவை இறைவன் எங்க கொண்டு வந்து பிணைக்கிறான் தெரியுமா? அவரு இறையடி சேர்றார், நாங்க எல்லாரும் அங்க இருக்கோம். அவரு காலையில 8 சமாதி பண்ணணும், மூலிகை எல்லாம் சொல்லி அனுப்பியாச்சு. ஒரு பய கொண்டு இருக்கிற வரைக்கும் அவரை சுரண்டி தின்னானுங்க. முடியலன்னா முடியலன்னு சொல்லலாம் இல்லையா? இவங்க நம்பி நம்பி ஏமாந்தாங்க. எங்கேயுமே கிடைக்கும். நான் உட்காந்துருக்கேன், விவசாயின்னு ஒருத்தருக்காரு உள்ளுக்கு, அவர் விவசாயி நாங்க சொல்லுவோம். அவரு டாக்டர் நீங்க இங்கேயா இருக்கீங்க,
ஆமையா?
ஏய், உங்களை வச்சுக்கிட்டு அந்த மடப்பயிலுங்க தேடிட்டு இருக்கானுங்க. யாரெல்லாம் சேர்த்து மடப்பயிலுங்கன்னு சொல்றாருன்னு பாருங்க. எல்லாம் நம்பிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. விடிய போடுது. விடிஞ்சா அவரை சமாதி பண்றதுக்கு ஒரு மூலிகையெல்லாம் இல்ல. டாக்டர் டாக்டர், இதுல நின்று இருக்கிறது டாக்டர், நாங்களும் ஆளா படம் இருக்கோம். நீங்க இருக்கால் நல்லது. பகவான் மிகப்பெரிய, எனக்கு இதுக்கு ஏதாவது செய்யுங்க. நான் என்ன செய்யணும்? இந்த லிஸ்ட கொஞ்சம் கொண்டு வரணும், ஏதாவது பண்ணுங்க. ஒரு லிஸ்ட கொடுத்துட்டாரு. பார்த்தேன், இம்காப்ஸுக்கு போன் பண்ணேன். ஜெனரல் செக்ரட்டரியா எழுப்பி ராட்ரெக்ஸ் ரோடெல்லாம் தொடங்க, எல்லா லைட்டும் போடுங்க, அந்த சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் ஓபன் பண்ணுங்க, அதுல வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் போன் பண்ணி வர வைங்க, பிரசிடென்ட் கிட்ட அனுமதியை வாங்கிக்கோங்க, நாளைக்கு லெட்டர்ல கேட்டு வாங்கிக்கோங்க, போன் மூலமா கேட்டுக்கோங்க, எல்லாம் பண்ணியாச்சு. இங்க இருந்து நான் போறேன், எல்லாம் தேவையானதெல்லாம் கிடுக்கிட்டு எடுத்து நாங்க அடிக்கிட்டோம். 55 நிமிஷத்துல நான் திருவான்மையூர்ல இருந்து காஞ்சி மடத்துக்கு வந்திருக்கிறேன் ஐயா. அப்ப பொலோரா கார் ஓட்டிட்டு போறேன். அப்ப நான் எப்படி போயிருப்பேன்னு பாருங்க. அசுரன் மாதிரி போறேன். 2.75 கொண்டு போய் சேர்த்தாச்சு. அப்ப அவங்களுடைய மனசு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவர் எங்க ஆபீஸ்ல வந்துட்டு யாகம் நடத்தினவர், எங்க ஆபீஸ்ல இருந்தா அவருக்கு மூலிகை. அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர், என் மூலமா தான் கிடைக்கணும். கிடைச்சது பாத்தீங்களா, அதான் இறைவன் எங்களுக்குள்ள ஒரு பிணைப்பை ஏற்படும். அப்போ உலகத்துக்கு வந்துட்டு ஜெகத்குரு அவர் பெரிய பெரியவா என்ன பண்ணாரு? நான் இத்தனாம் தேதி இந்த நட்சத்திரத்துல என்னோட உயிர் பிரிஞ்சிரும்னு சொன்னார். ஆனா உயிர் பிரியும் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா நம்ம தெய்வம் ஆயிடுவோமோ? அப்ப தெய்வம் ஒண்ணு இருக்குன்னு தெரியணுமே. அவன் நேர்த்தி வச்சுட்டாண்டே, உன் வேலை கொஞ்சம் இருக்குதுரா அப்படின்னு சொல்லி. அது ஏன் அந்த நிகழ்வு நடந்ததுன்னு தெரியுமா? இந்திரா காந்தி அங்கிருந்து காஞ்சி பெரியவாட பாக்குறதுக்கு அனுமதி வாங்கிட்டார், வந்துட்டார். உள்ளுக்கு போறச்சே அவரை உள்ளுக்கு வர சொல்லிட்டாங்க. அப்பதான் சொல்றாங்க, அவர் மௌனம் சாதிக்க ஆரம்பிச்சிட்டார். நான் தாகம் வரை பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் உள்ள உட்கார்ந்து இருக்கார், மௌன விரதம் பூண்டு இருக்கார். அவரோட உங்களால பேச முடியாது. எப்படி இருக்கு?